இன்றைய தினசரி பகவத்கீதை உபன்யாசத்துல வந்து இன்னைக்கு நம்ம நான்காவது அத்தியாயத்துல ஆறாவது ஸ்லோகம் படிக்கும். அஜோ பிஷன் அவ்யயாத்மா பூதானாமீஸ்வரோ பிஷன் பிரகிருதிம் ஸ்வமதிஷ்டாய சம்பவாமி ஆத்ம மாயா. நான் பிறப்பற்றவனாக இருந்தாலும், எனது திவ்யமான உடல் அழிவற்றதாக இருந்தாலும், உயிர் வாழ்கள் அனைவருக்கும் நானே இறைவனாக இருந்தாலும், நான் எனது சுயமான திவ்ய உருவில் ஒவ்வொரு யுகத்திலும் தோன்றுகின்றேன். போன உபன்யாசத்தினுடைய தொடர்ச்சி தான் அது. இந்த அத்தியாயத்தினுடைய தலைப்பு வந்து உன்னதமான அறிவு, பகவானை பற்றிய உன்னதமான தெய்வீகமான அறிவு, கிருஷ்ணாவை பற்றிய பகவானை பற்றிய நாலேஜ் அறிவு வந்து இங்க பகவான் நமக்கு கொடுக்கிறார். இந்த அத்தியாயத்துல தன் முதல் ஸ்லோகத்தில இருந்து மூணாவது ஸ்லோகம் வரைக்கும் கிருஷ்ணா இந்த பகவத்கீதையை தோன்றியதை பத்தி சொன்னார். பகவத்கீதையை வந்து பல ஆயிரம் கோடி வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தே இருக்கு. முதல்ல கிருஷ்ணர் பகவத்கீதை யாருக்கு உபதேசம் பண்ணாரு? சூரிய தேவன். இமன் விபஸ்வதே யோகம், வெரி குட், ப்ரோக்தவான் அகம் அவ்யயம் விபஸ்வான் மனுவே பிராக மனுயுக்காக அப்ரவீத். இந்த பகவத்கீதை வந்து பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடி கிருஷ்ணா வந்து சூரிய தேவனுக்கு சொன்னார். 5000 வருஷத்துக்கு முன்னாடி யாருக்கு சொன்னாரு? அர்ஜுன் இடத்துல. சோ அர்ஜுன் இடத்துல சொல்லிட்டு இருக்கும் போது கிருஷ்ணா சொல்றாரு, அர்ஜுனா இந்த பகவத்கீதையை வந்து இந்த யோக முறை இந்த விஞ்ஞானத்தை வந்து பல கோடி வருடங்களுக்கு முன்னாடி நான் சூரிய தேவனுக்கு உபதேசித்தேன். சூரிய தேவன் அதை தன்னுடைய மகனான வைபஸ்வத மனுவுக்கு உபதேசம் பண்ணார். அப்புறம் அவருடைய பையன் வந்து ஸ்வாகு மகாராஜ். இப்படி இந்த குரு பரம்பரை சீட பரம்பரை வழியா காலங்காலமா இந்த யோக முறை வந்து வந்துட்டே இருந்தது. காலப்போக்கில் இது குறைஞ்சு படுத்து நின்று போயிடுத்து. சயவாயம் மயா தேக்தா ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜர்ஷியோ விதுகு சகாலே நேக மகதா யோகோ நஷ்ட பரந்தபா. அர்ஜுனா, இந்த பகவத்கீதை வந்து பல ஆயிரம் வருஷங்களுக்கு பல ஆயிரம் கோடி வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தே நான் இது கொடுத்துருக்கேன். இது அப்படியே வந்துட்டே இருந்தது. காலப்போக்கில் இது மறைஞ்சிட்ட மாதிரி இருக்கு. அதனாலதான் திரும்பவும் நான் இதை உபதேசிக்கிறேன். சயவாயம் மயா தேக்தா யோக புரோக்த புராதனா பக்தோ சீமே சகாசேதி ரகசியம் ஏது உத்தமம். நீ என்னுடைய பக்தனும் நண்பனுமா இருக்கிறதுனால இந்த விஞ்ஞானத்தை உன்னால புரிஞ்சு கொள்ள முடியும். அதனால பகவத்கீதையை புரிந்து கொள்ள என்ன தகுதி வேணுங்கிறத மூணாவது ஸ்லோகத்துல சொல்றாரு. நான்காவது அத்தியாயம் முதல் ஸ்லோகத்துல கிருஷ்ணர் வந்து பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி இந்த பகவத்கீதையை சூரிய தேவனுக்கு சொன்னதா சொல்றார். இரண்டாவது ஸ்லோகத்துல இது பரம்பரை பரம்பரையா வந்துட்டே இருந்ததுன்னு சொல்றார். மூணாவது ஸ்லோகத்துல பகவத்கீதையை புரிந்து கொள்ள என்ன தகுதி வேணும்னு சொல்றார். பகவத்கீதையை புரிந்து கொள்ள என்ன தகுதி வேணும்? ஒருத்தர் பகவத்கீதையை புரிஞ்சுக்கணும்னு என்ன பண்ணணும்? இப்போ நமக்கு வந்து அன்னைக்கு படிச்சுட்டு இருந்தோம், பகவத்கீதையை ஏன் புரிய மாட்டேங்குது நமக்கு? நிறைய பேர் பகவத்கீதை புஸ்தகம் வாங்கி வச்சிருப்பாங்க வீட்டுல, ஆனா சொல்லுவாங்க ஒண்ணுமே புரியல எங்களுக்கு, பகவத்கீதையை புரிய மாட்டேங்குது, குழப்பமா இருக்கு. ஆனா கிருஷ்ணா இங்க எப்படி சொல்றாரு, பகவத்கீதை எப்படி புரிஞ்சுக்க முடியுங்கிறார். நீ என்னுடைய பக்தனும் நண்பனுமா இருக்கிறதுனால உன்னால புரிந்து கொள்ள முடியும். முதல்ல பகவத்கீதையை நம்ம புரிஞ்சுக்கணும்னா கிருஷ்ணாவை சரணடையணும், கிருஷ்ணாவை ஏற்றுக்கணும். முதல்ல கிருஷ்ணா மேல நம்ம நம்பிக்கை வேணும். பகவான் கிருஷ்ணர் வந்து முழு முதற் கடவுள் அப்படின்னு முதல்ல அவர் நம்பணும். அவர் மேல நம்பிக்கை வேணும். நம்பிக்கை இல்லைன்னா அப்புறம் வீண் தான். நம்பிக்கை இல்லைன்னா நம்ம எதுலையுமே முன்னேற்றம் அடையவே முடியாது. அதே போலதான் ஆன்மீக வாழ்க்கையிலையும் கிருஷ்ணா மேல நம்பிக்கை வேணும். அது மூட நம்பிக்கையோ குருட்டுத்தனமான நம்பிக்கையோ கிடையாது. பகவான் மேல பூர்ணமான நம்பிக்கை ஏற்படணும், என்ன பண்ணணும், கிருஷ்ணா மேல நம்பிக்கை வரணும், அவரை வந்து சரணடையணும், அவரை ஏற்றுக்கொள்ளணும், அவருடைய பக்தராகணும்னு என்ன பண்ணணும், கிருஷ்ணர் மேல நம்பிக்கை வரணும், கிருஷ்ணர் மேல நம்பிக்கை வந்துட்டு அவருடைய பக்தர் ஆகணும், அவரை புரிஞ்சுக்கணும், பகவத்கீதையை புரிஞ்சுக்கணும், என்ன பண்ணணும், சாது சாதுக்கள் பக்தர்கள் ஆன்மீக குரு இவங்களை சரணடையும், அவங்க தான் சொல்லி தருவாங்க. ஏன்னா நம்ம வந்து பகவான் தெரிஞ்சுக்கணும்னா பகவான் யார் தெரிஞ்சுட்டாங்க அவங்க தான் சொல்லி கொடுக்க முடியும். ஆன்மீக குருவுடைய மெயின் முக்கியமான வேலை என்னன்னா பகவான் யாருன்னு சொல்லி கொடுக்கறது, கடவுளை பற்றிய போதனைகளை போதிக்கிறது. ஆன்மீக குருவுடைய முதல் வேலை என்னன்னா நம்மளை அறியாமையிலிருந்து விடுவிக்கிறது. ஓம் அக்யான் திமிராந்தசிய ஜனாஞ்சன செலாகையா சத் சுரூபம் மிரித்தமேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. ஆன்மீக குரு என்ன பண்ணுவாரு, நம்மளை அறியாமையெல்லாம் போக்கி கடவுளை பற்றிய குழப்பங்கள்லாம் நமக்கு இருக்கு இல்லையா, கடவுள் இருக்காரா இல்லையா, அவருக்கு ரூபம் இருக்கா இல்லையா, அவர் எப்படி இருப்பாங்க, எங்க இருக்காங்க, என்ன பண்றாங்க, அவர் எப்படி புரிஞ்சுக்கிறது, அவர் மேல எப்படி அன்பு செய்யறது, அவர் எப்படி சரணடைகிறது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து ஆன்மீக குருகிட்ட போகணும். எப்படி வந்து நம்ம கணக்கு பாடம், அறிவியல் பாடம், இங்கிலீஷ் ஆங்கில பாடம் தெரிஞ்சுக்க ஸ்கூல் போறோம். பள்ளிக்கூடத்துல போயிட்டு டீச்சர் இருக்காங்க, இங்கிலீஷ் டீச்சர் இருக்காங்க, மேக்ஸ் டீச்சர், பிசிக்ஸ் டீச்சர், சயின்ஸ் டீச்சர், அவங்க அந்த பாடத்தை சொல்லி கொடுக்குறாங்க. டீச்சர்னா குரு, அது போலதான் பகவத்கீதையை புரிஞ்சுக்கணும். நம்ம ஆன்மீக குரு கிட்ட போவோம், பக்தர்கிட்ட போவோம். பக்தர்கள் தான் வந்து பகவான் யாருன்னு நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த பிரபுபாதர் மாதிரி ஆச்சாரியர் இருக்காங்க இல்லையா, பிரபுபாதர் வந்து இந்த பகவத்கீதைக்கு ரொம்ப அழகா எளிமையான விளக்கம் கொடுத்துருக்காரு. யாருனாலும் படிச்சு புரிஞ்சுக்கலாம், கஷ்டமே இருக்காது. பிரபுபாதுடைய பகவத்கீதை படிச்சா ரொம்ப எளிமையா இருக்கும். அப்புறம் கோயிலில் வந்துட்டு இஸ்கான் கோயிலில் வந்துட்டு ஹரே கிருஷ்ணா இயக்கத்தில் வந்து அகில உள்ள கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் பக்தர்கள் இருக்காங்க. பக்தர்கிட்ட சதையை கேட்கலாம், ஏன்னா அவங்க பிரபுபாவுடைய போதனைகளை பயிற்சி பண்ணிட்டு இருக்காங்க. பிரபுபாவர் வந்துட்டு தெய்வத்திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதர் வந்து இந்த இயக்கத்துடைய ஸ்தாபக ஆச்சாரியர். அவர் தான் இந்த இயக்கத்தை தொடங்கினார். அதுக்கு முன்னாடி போனால் ஒரு ஃபோட்டோ இருக்கு, பார்க்கலாம் நீங்கள். ஸோ பிரபுபாதர் வந்துட்டு இந்த இயக்கத்தில் நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்துருக்காரு பக்தர்களுக்கு. ஸோ அவங்க அதை பயிற்சி பண்ணுறாங்க. நமக்கு சந்தேகம் வரும்போது பக்தர் இடத்துல கேட்கலாம். பிரபுபாடி சீடர்கள் இருக்காங்க, மூத்த பக்தர்கள் இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்கலாம் என்ன எப்படி புரிஞ்சுக்கிறது. ஸோ எப்படி பக்தர்களை பகவானை சரணடையணும்னா பக்தர்களை சரணடையணும், அப்புறம் பக்தர்களுக்கு சேவை பண்ணணும், ஆன்மீக குருவுக்கு சேவை பண்ணணும், அப்போ நம்ம கிருஷ்ணா வந்து ரொம்ப சுலபமாக புரிஞ்சுக்கலாம். பக்தோசி மே சகாசேதி. அப்போ கிருஷ்ணருடைய நண்பனும் பக்தனுமா இருக்கிறதுனால தான் அர்ஜுனால பகவத்கீதையை புரிஞ்சிக்க முடிஞ்சது, இல்லாட்டி அர்ஜுனனுக்கு புரியாது. ஏன்னா அர்ஜுனா வந்து கிருஷ்ணுடைய பக்தராக இருந்தனால தான் கிருஷ்ணா அர்ஜுனை செலக்ட் பண்ணார், அர்ஜுனாவை தேர்ந்தெடுத்தார். பகவத்கீதை சொல்றது, பகவத்கீதை சொல்றது கிருஷ்ணா வந்துட்டு ஏதோ ஒரு முனிவரை தேர்ந்தெடுக்கல. முனிவர்கள் சாமியார்லாம் இருக்காங்க இல்லையா, சாமியார்கள் முனிவர்கள் பிராமணர்கள் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஏன் கிருஷ்ணா அவங்களெல்லாம் விட்டுட்டு அர்ஜுனன் தேர்ந்தெடுத்தாரு பகவத்கீதையை சொல்லிக் கொடுக்க? சரி, முனிவர்கள் கூட பக்தர்களாக இருக்காங்க, நாரத முனிவர் இருக்காரு, அந்த மாதிரி பக்தர்கிட்ட சொல்லியிருக்கலாமே. அர்ஜுனன் வந்து ஒரு சத்திரியன். இப்போ அர்ஜுனன் ஒரு ராஜ பரம்பரில் வர்றதுனால நாளைக்கு அவர் ஆட்சி பண்ணும்போது எல்லாம் அவர் பின்பற்றுவாங்க. இப்போ அர்ஜுனனுடைய வழி எல்லாரும் பின்பற்றுவாங்க. இப்போ அர்ஜுனனுக்கு பகவத்கீதை சொன்னனால தான் நம்ம பகவத்கீதை படிக்கிறோம். அர்ஜுனன் மூலமாக கிருஷ்ணா வந்து நமக்கு பகவத்கீதை போதிக்கிறார். மகாபாரத யுத்தம் முடிஞ்சோன்னே பாண்டவர்கள் தான் இந்த உலகத்துக்கு சக்கரவர்த்தியாக இருந்தாங்க. அப்போ அவங்க பக்தராக இருந்ததுன்னா ஜனங்களை நல்ல வழி நடத்த முடியும். அப்போ கிருஷ்ணா வந்து என்ன பண்ணார், ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜரிஷியோ இது, ராஜ ரிஷிகள். ராஜ ரிஷினா கற்றறிந்த மன்னர்கள். இந்த கற்றறிந்த மன்னர்களுக்கு பகவான் பகவத்கீதையை போதிச்சதுனால நிர்வாகம் ரொம்ப நல்லா இருக்கும். கொள்ளக்காரங்க கொலகாரங்க திருட்டு பொய் பித்தலாட்டம் எதுவுமே இருக்காது. பஞ்சம் பசி பட்டினி என்ன சந்தோஷமா இருப்பாங்க, எந்த ஒரு துன்பமும் இருக்காது. அந்த மாதிரிதான் ஆட்சி பண்ணாங்க பாண்டவர்கள்லாம். ஏன் அவருடைய பேரை குழந்தை பரிஷித் மகாராஜா கூட அவ்வளவு அற்புதமா ஆட்சி பண்ணாரு. பரிஷித் மகாராஜா ஆட்சியில வந்து பரிஷித் மகாராஜா வந்து 5000 வருஷத்துக்கு இந்த உலகத்தை நிர்வாகம் பண்ணார். இந்த உலகத்துக்கே மன்னரா இருந்தார். இப்ப வந்து ஒரு வார்டு கவுன்சிலர் கூட அந்த வார்டை ஒழுங்கா நடத்த முடியாது. ஒரு வார்டுக்கு ஒரு கவுன்சிலர் இருக்காங்க, ஒரு ஊருக்கு ஒரு பஞ்சாயத்து தலைவர் இருக்கிறாங்க, அப்புறம் ஒரு எம்எல்ஏ எம்பி சீஃப் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர், இப்படி ஸ்டேட்டுக்கு ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக் டிஸ்ட்ரிக்கு மாவட்டங்களா பிரிக்கிறாங்க, மாநிலங்களா பிரிக்கிறாங்க, அப்படி கூட நிர்வாகம் பண்ண முடியல. ஒரு மாநிலத்தை நிர்வாகம் பண்ண ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஒரு மாவட்டத்தை நிர்வாகம் பண்ண ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஒரு வார்டு ஒரு தெருவை நிர்வாகம் பண்ண ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனா அந்த வேத காலத்துல எப்படி இருந்தது, ஒரே மன்னர் உலகத்தையே தன் கட்டுப்பாட்டில் வச்சிருந்தார். பரீட்சித் மாதிரி மன்னர்கள்லாம் காரணம் என்னன்னா அவங்க வந்து நேர்மையானவங்களா இருந்தாங்க, உண்மையானவங்களா இருந்தாங்க. பகவானுடைய சட்டத்திட்டங்களை பின்பற்றினாங்க, பகவானுடைய போதனைகளை பின்பற்றினாங்க, கிருஷ்ணனுடைய பக்தர்களா இருந்தாங்க. அதனாலதான் அவங்க ஆட்சி வந்து பொற்காலமா இருந்து எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க. நல்ல மழை பெஞ்சுது, தானியங்களாம் நல்லா கிடைச்சது, பஞ்சம் பசி நோய் எதுவுமே கிடையாது, சந்தோஷமா இருந்தாங்க. ஏன் அப்ப கசாப்பு கடை கூட கிடையாது, இப்போ தெருக்கு தெரு மூளைக்கு மூளை கசாப்பு கடை வச்சிருக்காங்களே, அப்போ அந்த மாதிரி கிடையாது. பரிஷித் மகாராஜாவுடைய ஆட்சியில் வந்துட்டு 5000 வருஷத்துக்கு முன்னாடி தெரு ஓரங்களில் கசாப்பு கடை கிடையாது, மதுபான கடைகள் கிடையாது, அப்புறம் தகாதவரவு பண்ற விலை மாதுகள் அதிகமாகியும் கிடையாது, சூதாட்டம் கிடையாது. இதெல்லாம் இருந்தால் தான் நாடு வந்து ரொம்ப துன்பமான நிலைக்கு போகும். ஆனால் பரிஷித் மகாராஜா ஆட்சியில் இதெல்லாம் உள்ள நுழையவே முடியல, அவ்வளோ நேர்மையாக மன்னர் ஆட்சி பண்ணார். யாரு? பரீட்சித் மகாராஜ். ஸோ இப்படி வந்துட்டு பெரிய பெரிய மன்னர்கள்லாம் இருந்தாங்க அர்ஜுனுடைய பேரன் பரீட்சித் மகாராஜா சொல்ற வரைக்கும். அந்த மாதிரி அவருக்கு அப்புறம் அந்த மாதிரி தொடர்ந்து வந்துட்டே இருந்தது. காலப்போக்கில் இது மறைஞ்ச மாதிரி இருக்கு. அப்போ என்ன பண்ணாங்க, கிருஷ்ணா வந்துட்டு அர்ஜுனுக்கு திரும்ப பகவத்கீதை போதிச்சாரு. அதுக்கப்புறம் அது அந்த பகவத்கீதை இப்போ இருக்கு. 5000 வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு போதிச்சது சீட பரம்பரை மூலமா இப்போ இருக்கு. பிரம்ம மத்துவ கௌடிய சம்பிரதாயம், குமார சம்பிரதாயம், ருத்ர சம்பிரதாயம், ஸ்ரீ சம்பிரதாயம், 4 சம்பிரதாயத்தில் வரக்கூடிய ஆச்சாரியர் வந்துட்டு இன்னும் ஃபாலோ பண்ணுறாங்க. அப்படி குரு பரம்பரா மூலமாக வந்துட்டே இருக்கு. ஸோ இதை வந்து கிருஷ்ணா வந்து அர்ஜுன் இடத்துல சொன்னார். இந்த பரம்பரை குரு பரம்பரை மூலமா தான் இந்த விஞ்ஞானம் வந்து போயிட்டே இருக்கும், எல்லாரும் கிடைக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. அர்ஜுனனுக்கு என்ன சந்தேகம் வந்தது, கிருஷ்ணா நீயும் நானும் நண்பர்கள், ஒரே வயசு, ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கும், எனக்கு ஒரு சந்தேகம், இப்போ நீயும் நானும் ஒரே நண்பர்கள், ஒரே வயசு, ஒன்னா இருக்கும், ஆனா நீ எப்படி எனக்கு முன்னாடி பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி இந்த சூரிய தேவன் சொல்லியிருப்ப, பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சூரிய தேவன் உன்னோட வயசுல பெரியவராச்சு, அது எனக்கு இந்த சந்தேகத்தை நீங்க போக்கணும். உண்மையில பிரபுபாதர் சொல்றாரு, கிருஷ்ண அர்ஜுனனுக்கு இந்த சந்தேகம் இல்லை, ஏன்னா அர்ஜுனன் தெரியும் கிருஷ்ணா பகவான், ஆனா நம்மள மாதிரி உள்ளவங்க குழப்பம் அடையக்கூடாது, சந்தேகப்படக்கூடாது, நம்முடைய குழப்பங்களை போக்குறதுக்காக அர்ஜுனன் இந்த கேள்வி கேட்கிறேன். என்ன கேள்வி கேட்டாரு, உன்னை விட சூரிய பகவான் வயதுல ரொம்ப பெரியவரு, அப்படி இருக்கும்போது இந்த பகவத்கீதை எப்படி நான் நீங்க சொன்ன நம்புறது, கிருஷ்ணா ரொம்ப அழகா சொல்றாரு, பகுனிமே வெதிதானி ஜென்மானி தவசா அர்ஜுனா தான்யகம் வேத சர்வானி நத்தம் தேஷ்ட பரந்தபா. அர்ஜுனா நீயும் நானும் பல பிறவிகளை கடந்திருக்கோம், பரந்தபா அப்படின்னா அர்ஜுனனுக்கு இன்னொரு பேர், பரந்தபானா எதிரிகள் பயந்து ஓடிடுவாங்க, அர்ஜுனன் பார்த்தா எதிரிகளை தவிக்க செய்வோம், அர்ஜுனன் காண்டிபா வில்லு எடுத்துட்டானா எதிரியெல்லாம் பயந்து அவங்க அந்த காண்டிபத்தினுடைய சத்தம், அந்த அந்த நாரனுடைய சத்தம் கேட்டாலும் இடி வாசல இடி விழுந்த மாதிரி இருக்கும், அவ்வளவு பராக்கிரமசாலி யாரு, அர்ஜுனன். வில்வித்தையில் அர்ஜுனன் ஜெயிக்கவே முடியாது. அதனால சொல்றாரு கிருஷ்ணர் அர்ஜுனன்ட்ட, ஏ அர்ஜுனா நீயும் நானும் பல பிறவி எடுத்திருக்கோம், ஆனா நீ எல்லாத்தையும் மறந்துட்ட, நான் மட்டும் ஞாபகம் வச்சிருக்கேன். பகுவனிமே வெதிதானி, பகுவனினா நிறைய பிறவி, பகுவனிமே வெதி ஜென்மானி நிறைய பிறவி எடுத்திருக்கோம் கிருஷ்ணாவும் அர்ஜுனும், தான் அகம்பேத சர்வாணி எல்லாம் நான் ஞாபகம் வச்சுருக்கேன் அர்ஜுனா, ஆனா நீ மறந்துட்ட, பகுவனிமே வெதிதானி ஜென்மானி தான் தத்துவம் வேஸ்ட் பரந்தப்பா, அர்ஜுனா நீ எல்லாத்தையும் மறந்துட்ட, அது எப்படி கிருஷ்ணா மட்டும் எல்லாம் ஞாபகம் வச்சுருக்காரு அர்ஜுனன் மறந்துட்டாரு, கிருஷ்ணா மட்டும் எப்படி ஞாபகம் வச்சுருக்காரு அர்ஜுன் எல்லாம் மறந்துட்டாரு, அதுதான் இந்த ஸ்லோகத்துல கிருஷ்ணா என்ன உறுதிப்படுத்துறாரு, அஜோ பிசன் அவ்யய ஆத்மா, அவ்யய ஆத்மான அழிவற்றவர் கிருஷ்ணா வந்து, அழிவற்றவர் கிருஷ்ணாவுடைய உடல் அழிவற்றது, ஆத்மானா சில நேரம் உடலை குறிக்கும், சில நேரம் மனதை குறிக்கும், சில நேரம் ஆத்மாவை குறிக்கும், இங்க இடத்துல சொல்லக்கூடிய ஆத்மா வந்து கிருஷ்ணாவுடைய உடலை குறிக்குது, கிருஷ்ணா வந்துட்டு பகவான் கிருஷ்ணனுடைய உடல் வந்து பௌத்திகமானது இல்ல, அவருடைய உடல் ஆத்மீகமானது, ரெண்டு விஷயம் இருக்கு, ஒன்று பௌத்திக பொருள், இன்னொரு ஆத்மீகமானது. பௌத்திகமானதுன்னா எப்படி, நம்முடைய உடல் பௌத்திகமானதுன்னா ஜட பொருட்களால் ஆனது, நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பஞ்சபூதங்கள் ஆனதா பௌத்திக உடல், பட் கிருஷ்ணருடைய உடல் வந்து பௌத்திகம் இல்ல, அஜோபிஷன் அவ்வய ஆத்மா அழிவற்றது, நம்ம உடல் வந்து அழியக்கூடியது இல்லையா, இங்க யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா, இது வரைக்கும் பிறந்தவங்க இறந்ததே இல்ல, இந்த உலகத்துல பிறந்தவங்க இறந்ததே இல்ல, யாரா கேள்விப்பட்டிருக்கீங்களா, இந்த உடல் அழியாம இருக்கா, தினம் தினம் இந்த உடல் மாறிக்கிட்டே இருக்கு இல்லையா, இந்த உடல்ல நம்ம உடல்ல தினமும் மாற்றம் நடந்துட்டே இருக்கு, சின்ன குழந்தை இளமைக்கு போறோம், இளமையிலிருந்து முதுமைக்கு மாறுறோம், அதுக்கப்புறம் இறந்து போறோம் இல்லையா, அப்ப நம்ம உடல் வந்து அழியக்கூடியது, கிருஷ்ணருடைய உடல் அழிவற்றது, ஏன் நம்ம உடல் அழியக்கூடியது கிருஷ்ண உடல் அழிவற்றது, அப்ப கிருஷ்ணாவுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் இருக்கு, ஏன் வந்து என்னுடைய உடல் அழியுது கிருஷ்ணாவோட உடல் மட்டும் ஏன் அழியிறது இல்ல, இங்க கிருஷ்ணன் ரொம்ப அழகா சார், அஜோ பிஷன் அவையா, என்னுடைய உடல் நான் வந்து அழிவற்றவர், கிருஷ்ணாவுடைய உடல் கிருஷ்ணாவுடைய கிருஷ்ணருடைய உடலுக்கும் ஆத்மாக்கும் வித்தியாசம் கிடையாது, கிருஷ்ணா ஆத்மீகமானவர், அவர் உடல் ஆத்மீகமானது, அவர் ஆத்மா ஆத்மீகமானது, கிருஷ்ணர் அப்படின்னாலே ஆத்மீகமானவர் தான், பகவான் கிருஷ்ணர் அப்படின்னு சொன்னாலே எல்லாமே ஆத்மீகமானது, ஆத்மீகமானதுன்னா அழிவற்றது நித்தியமானது, பட் நம்ம சொல்லும் போது இந்த உடல் அழியக்கூடியது, நிரந்தரம் இல்லை, இறந்துருவோம், அப்ப இந்த உடல் இருக்கிற ஆத்மா, இந்த உடல் இருக்கிற ஆத்மா அழிவற்றது, ஏன் இந்த உடல் இருக்கிற ஆத்மா மட்டும் அழிவற்றது, இந்த உடல் அழியுது, ஏன் இந்த உடல் இருக்கிற ஆத்மா அழிவடைகிறது இல்ல, ஏன்னா ஆத்மா வந்து கிருஷ்ணனுடைய சிறிய அம்சம், ஜீவாத்மா சின்ன அம்சம், கிருஷ்ணா வந்து பரமாத்மா அல்லது விபு ஆத்மா, அதனால கிருஷ்ணருடைய உடலுக்கு ஆத்மாக்கு வித்தியாசம் இல்லை, ஆனா என்னுடைய உடலுக்கு ஆத்மாக்கு வித்தியாசம் இருக்கு, ஏன்னா என்ன என்னுடைய உடல் பௌதிகமானது, என்னுடைய ஆத்மா ஆத்மீகமானது, கிருஷ்ணர்னு சொல்லும் போது பகவான் சொல்லும் போது அவருடைய உடல் அவருடைய ஆத்மா எல்லாமே ஆத்மீகமானது, அஜோபிஷன் அவ்வய ஆத்மா பூதானாம் ஈஸ்வரோபிஷன், அவர் இந்த உலகத்துல தோன்றும் பொழுது கிருஷ்ணா எல்லா உயிர்வாளிகளும் மத்தியிலும் தோன்றார். சில நேரங்களில் நரசிம்ம அவதாரம் பண்ணார், சில நேரங்களில் கூர்ம அவதாரம் ஆமை வடிவில் தோன்றினார், சில அவதாரத்தில் மீன் மத்ஸ்ய அவதாரம் மீன் வடிவில் தோன்றினார், மத்ஸ்ய அவதாரம் கூர்ம அவதாரம் வராக அவதாரம் காற்றுப்பண்டிகனுடைய வடிவில் தோன்றினார். இப்படி எல்லா ஜீவராசிக்கு மத்தியில் பகவான் தோன்றாரு. ஆனால் அது வந்து ஜட பொருள் அல்ல, ஜட உடல் அல்ல. பகவான் வந்து ஒரு காட்டுப்பண்டிகனுடைய வடிவில் வந்தாலும் சரி, பகவான் ஒரு மீன் அவதாரம் எடுத்து வந்தாலும் சரி, பகவான் ஒரு பாதி சிங்கம் பாதி மனித ரூபத்தில் வந்தாலும் சரி, அது எல்லாமே ஆன்மீகமானது தான். அந்த உடல் பௌதிகமானது இல்லை, அது ஆன்மீகமானது. அஜோ விஷ்ணு நவ்யாத்மா பூதானாமி பிரகிருதி சுவாமதிஷ்டப்ய சம்பவாமி ஆத்மமாயா. ஆத்மமாயானா கிருஷ்ணா உள்ளது உள்ளபடி தோன்றார். அவர் அவர் ஆத்மீக லோகத்தில் எப்படி இருக்கிறோ பகவான் அதே மாதிரி தோன்றார். பகவானி உலகத்தில் கிருஷ்ணா எப்படி இருக்கிறோ அதே மாதிரி தோன்றார். இங்கே பொருளுறையில் வந்து பிரபுபாதர் நிறைய விளக்கம் கொடுத்தார், ரொம்ப அழகாக கொடுக்குறார். பிரபுபாதர் என்ன சொல்கிறாரு, கிருஷ்ணர் வந்து கிருஷ்ணா யாருக்கு குழந்தையாக தோன்றினாரு, கிருஷ்ணா யார் குழந்தையாக தோன்றினார், வசுதேவருக்கு தேவிக்கு. வசுதேவர் தேவிக்கு வந்துட்டு ரொம்ப வருஷமாக தவம் பண்ணாங்க. வசுதேவர் தேவிக்கையும் ரொம்ப வருஷம் தவம் பண்ணாங்க, கிருஷ்ணர் மாதிரி ஒரு குழந்தை வேணும். நான் அவங்க தவத்தில் ரொம்ப சந்தோஷமாகி பகவான் அவங்க முன்னாடி தோன்றினார் கிருஷ்ணர். ஏன்னா வசுதேவர் கேட்டிருந்தாரு, கிருஷ்ணா எனக்கு உன்ன மாதிரி ஒரு குழந்தை வேணும். கிருஷ்ணா சொன்னாரு, என்ன மாதிரி ஒரு குழந்தை வர்றது கஷ்டம், நானே உங்களுக்கு குழந்தையா வந்துடுறேன், நானே உங்களுக்கு குழந்தையா வந்துடுறேன் சொல்லிட்டாரு கிருஷ்ணா. வாக்கு கொடுத்துருக்காரு யாருக்கு, வசுதேவருக்கும் தேவிக்கும் குழந்தையா வரதான் வாக்கு கொடுத்துருக்காரு. அப்போ வசுதேவருக்கும் தேவிக்கும் குழந்தை பிறந்தது, எத்தனாவது குழந்தை, எட்டாவது குழந்தை. அந்த குழந்தை வந்துட்டு அவங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது இது கிருஷ்ணர் தானா. அந்த சந்தேகத்தை போக்குறதுக்காக பகவான் என்ன பண்ணார்னா, முதல்ல அவருக்கு நான்கு கரங்களும் விஷ்ணு ரூபத்தை தரிசனம் பண்ணுறாரு. இந்த ஜெயிலில் வந்து மதுரால சிறைச்சாலை இருக்கு ஜெயில், அந்த ஜெயிலில் தான் கம்சன் போட்டு பூட்டி வச்சுருந்தான். யார், வசுதேவர் தேவிகம், அவங்க ரெண்டு பேரும் கிருஷ்ணாவுடைய அப்பா அம்மா, அவங்க ரெண்டு பேரும் பூட்டி வச்சுருந்தான் கம்சன். அப்போ இந்த ஜெயிலுக்குள்ளே வந்துட்டு தேவிக்கு குழந்தை பிறந்தது. அப்போ அவங்களுக்கு இது கிருஷ்ணர் இல்லை எனக்கு குழந்தை வரேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ அதை கன்ஃபார்ம் பண்ணும், கிருஷ்ணா வந்து அவங்க உறுதிப்படுத்தணும், நான் தான் அவங்க குழந்தையா வந்திருக்கேன். நான்கு கரவுல விஷ்ணு ரூபத்தை பண்ண காமிச்சு கொடுத்தேன். வனமாலி கதி சாங்கி சங்கி சக்கரி சன்னதிக்கு ஸ்ரீமா நாராயண விஷ்ணு வாசுதேவ பிரக்ஷத்து. வனமாலி என்றுமே வாடாத காட்டு மலைகள் வனமாலை அணிஞ்சிருந்தார், வைஜெயந்தி மாலை அணிஞ்சிருந்தார். அப்படியே மார்பிள சீவச குறியிருந்தது, கண்கள்லாம் தாமரை இதழ் மாதிரி இருந்தது, மஞ்சள் நிற பீதாம்பர் ஆடை உடுத்தியிருந்தார். நான்கு கரங்கள் சங்கு சக்கரம் கதை தாமரை வச்சிருந்தார், அழகான தலையில் கிரீடம், அப்படியே ரொம்ப அற்புதமான ரூபம். அந்த பார்த்தோடனே புரிஞ்சுட்டார் வசுதேவர், ஆ பகவான் சொன்ன மாதிரி எனக்கு குழந்தையா வந்துட்டாரு. நான் வசுதேவர் பிரார்த்தனை பண்ணார். நான் அதுக்கப்புறம் அவர் நான் தான் உங்களுக்கு குழந்தையா வந்திருக்கேன்னு காமிச்சிட்டாரு, உடனே அடுத்து குழந்தையா மாறிட்டேன். அவங்க அப்பா அம்மா வேண்டின்றதுனால வசுதேவர் தேவியும் எனக்கு நீங்க குழந்தையா வேணும்னு கேட்ட உடனே கிருஷ்ணர் குழந்தையாயிட்டார். குழந்தையா இருக்கச்சு வந்து இப்போ வந்து குழந்தை பிறக்கும் நமக்கெல்லாம், வீட்டில் நமக்கு அப்பா அம்மாங்களா நம்ம குழந்தையா பிறந்தோம் இல்லையா, நம்ம பார்க்குறோம் நிறைய பேர் குழந்தை பிறகுது. எந்த குழந்தையாவது நகையெல்லாம் போட்டு பிறந்திருக்கா, நிறைய நகையெல்லாம் போட்டுட்டு இடுப்பில் ஒட்டியானோ, கையில் கங்கணம், காதில் ஜிமிக்கி, தோடு, மூக்குத்தி, கொலுசு, இந்த மாதிரி ஆபரணங்கள்லாம் போட்டு ஏதாவது குழந்தை பிறந்திருக்கா. கிருஷ்ணர் வந்துட்டு அவ்வளோ அழகாக இருந்து மழைக்காலத்து மேகத்து ஒத்த நேரம் அவரோட உடலில் நிறைய ஆபரணங்களும் அலங்கரிச்சிருந்து குழந்தையா இருக்குச்சு. அதான் அவர் சாதாரண குழந்தை இல்லை, கிருஷ்ணா வந்து பிறப்பற்றவர், அவருக்கு பிறப்பு கிடையாது, பிறப்பு கிடையாது கிருஷ்ணாவுக்கு, அவர் நித்தியமானவர் அழிவற்றவர். அத்வைதம் அச்சுதம் அனாதி மனந்தரும் அத்வைதம், துவைதம்னா ரெண்டு, அத்வைதம்னா ஒன்று. என்ன ஒன்று, கிருஷ்ணா அவருடைய உடல் ரெண்டையும் பிரிக்க முடியாது, கிருஷ்ணா ஆத்மா ரெண்டுமே ஒன்று தான், ரெண்டுமே ஆன்மீகமானதான். கிருஷ்ணா ஆன்மீகமானவர், அவர் உடல் ஆன்மீகமானது, அவர் ஆத்மா ஆன்மீகமானது. அத்வைதம் அச்சுதம், அச்சுதன்னா தன் நிலை புரளாதவர், அனாதி அனந்த ரூபம் எண்ணற்ற ரூபங்கள் எடுத்துருவர். ஆத்தியம் ரொம்ப பழமையானவர், முதல்ல இருந்து இந்த உலகம்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி தான் பகவான் இருக்கார். புராண புருஷர் ரொம்ப ரொம்ப பழமையானவர். இங்க சொன்னார் பிரபுபாதர் பொருளுரையில, கிருஷ்ணர் வந்துட்டு 5000 வருஷத்துக்கு முன்னாடி அர்ஜுனனுக்கு பகவத்கீதையை சொல்லும் போது அவருக்கு 127 வயசு, எவ்வளவு வயசு, அவருக்கு பேர குழந்தை நிறைய இருந்தாங்க, கிட்டத்தட்ட 1000 மேற்பட்ட பேர குழந்தைகள் இருந்தாங்க கிருஷ்ணாவுக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா சின்ன பையனாக தான் இருப்பார், ஆத்தியம். என்ன கிருஷ்ணர் ரொம்ப பழமையானவராச்சு, 127 வயசுங்கிறீங்க, ஆனா நவயோ நம்பிச்சே எப்போ இளமையாதர். அதான் கிருஷ்ணன். பகவான் வந்துட்டு நம்மள மாதிரி ஒரு வயசாகாது. இந்த உலகத்துல யாராவது நான் கடவுள்னு சொன்னாங்க கூப்பிடணும், டேங்க வாடா, நீ தான் கடவுள் அவதா சொன்னீங்களா, உனக்கே வயசாகுது, ஏன் நோய் வருது, நீ இறந்து போற கேக்கணும். உன் முடியல நினைச்சு போகுது உனக்கு, கிருஷ்ணாவுக்கு தலைமுடி நிறைக்காது, அவர் இளமையால இருக்காரு. அவர் 6 வயசு இருக்கும்போது கோவர்த்தன் மலையை கொடையா பிடிச்சாரு, உன்னால் முடியுமா அது? நீ கோவர்த்தன் மலையெல்லாம் கொடையா பிடிக்க வேண்டாம், ஒரு கல்லை தூக்கி நிறுத்தி சுண்டு வரல, அதுவும் முடியாது. இந்த மாதிரி ஏமாற்றக்கூடிய போலி அவதாரங்கள், நான் கிருஷ்ணாவுடைய அவதாரம், உன கடவுளுடைய அவதாரம் சொல்லி நிறைய பேர் இருக்கான். கலியுகத்துல வந்து அது பஞ்சமே இல்லை, நிறைய பேர் இருக்காங்க. ஸோ கிருஷ்ணா அந்த மாதிரி போலி அவதாரம் இல்லை, கிருஷ்ணா வந்து முழு முதற் கடவுள். அவர் குழந்தைய தோன்றும் போதே 4 கடவுள விஷ்ணு ரூபா தோன்றினாங்க, அப்புறம் ஒரு குழந்தை போல மாறிட்டாங்க. அப்புறம் இந்த உலகத்துல எப்படி குழந்தை வளருது, சின்ன குழந்தையா இருந்தது, அப்புறம் சின்ன பையனா இருக்கு, அப்புறம் இளம் வயசு, அந்த மாதிரி கிருஷ்ணாவும் உடல் மாறுது. ஆனா அது வந்து நித்தியமான மாற்றம். கிருஷ்ணா குழந்தையாவும் இருக்காரு, குழந்தை கிருஷ்ணர் கோபாலன், அப்புறம் கிருஷ்ணா ஆயர்குல சிறுவன், அப்புறம் கிருஷ்ணா வந்து மதுராவில் சக்கரவர்த்தி, ராஜகுமாரன், இளவரசன், துவாரகையில் சக்கரவர்த்தி, இப்படி கிருஷ்ணா வந்து வயசு மாறிண்டே இருக்கு. சின்ன 5 வயசு குழந்தையா இருந்தாரு, அவர் 7-8 வயசு 10 வயசு குழந்தையா வந்தாரு, அப்புறம் 14-15 வயசு பையனா இருந்தாரு. தென் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் கிருஷ்ணாவுக்கு வயசாகுதான உடம்பு மாறதில்லை, இதுதான் வித்தியாசம். ஸோ கிருஷ்ணா வந்துட்டு 127 வயசு பகவத்கீதையை சொல்லும் போது 127 வயசு, ஆனா அவர் நேரில் பார்க்கும்போது எப்படி இருக்கு, நம்ம போட்டோல இந்த பகவத்கீதை புஸ்தகத்துல பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, ஒரு 24-22 வயசு பையன், 14-15 வயசு பையன் எப்படி இருப்பானோ அந்த மாதிரி எப்பவுமே எளிமையா இருக்கு. அதான் பகவான் உடல் மாற்றம் அடையதுன்னா என்ன அர்த்தம்னா, அது ஆன்மீகமான மாற்றம் தான். கௌமாரம், பௌகண்டம், கைசோரம். கௌமாரம்னா குழந்தை வயசு, பௌகண்டம்னா சிறுவன், 6-7 வயசு சிறுவன், அப்புறம் கைசோரம்னா 14-15 வயசு பையன், கிஷோர். கிருஷ்ணா கிஷோர்னு ஒரு பேர், கிஷோர்னா எப்பவுமே சின்ன பையனாக கிருஷ்ணா, யங் பாய், இளம் பாய்மன் கிருஷ்ணர். அதனால கிருஷ்ணா வந்து உடல் மாறுறதே இல்லை. அஜோபிஷனவே ஆத்மா போது பிரகிருதி சாமதி சம்பவாமி ஆத்மாயா, கிருஷ்ணா தன்னுடைய சுய உடலோட வர்றாரு, அதே உடலோட தோன்றுறாரு. நம்ம உடல் மாத்திக்கிட்டே இருக்கோம், நமக்கு தெரியாது போன ஜென்மத்தில் என்ன உடல்ல இருந்தோம், மனுஷ உடல்ல இருந்தோமா, தாவர உடல்ல இருந்தோமா, விலங்கு உடல்ல இருந்தோமா, தெரியாது நமக்கு. நம்முடைய கர்ம வினைக்கு தகுந்த மாதிரி நமக்கு உடல் கிடைக்குது. சில நேரங்கள் மனுஷ உடல், தாவரங்கள், பறவைகள், விலங்கினங்கள், புழுக்கள், பூச்சி வகைகள், இப்படி எவ்வளோ ஜீவராசிகள் இருக்காங்க, நம்ம உடல் மாறிட்டே இருக்கும். பட் கிருஷ்ணா வந்துட்டு ஒரே ஆத்மா, ஆன்மீகமானவர், நித்தியமானவர், அறிவு நிறைந்தவர். அவர் என்னென்ன அவதாரம் பண்ணாலும் அதெல்லாம் நித்தியமானதான். ராமாதி மூர்த்தி சுகலா நியமேன திஷ்டன் நன் அவதாரம் அவரோத் புவனேஷு கிந்து கிருஷ்ண ஸ்வயம் சமவத் பரமத்மான்யோ கோவிந்தமாதி புருஷம். கிருஷ்ணன் நிறைய அவதாரம் பண்ணார், ராமர், நரசிங்கர், வராகர், எவ்வளவு அவதாரம் பண்ணாலும் அதெல்லாமே ஆன்மீகமானதுதான். அது எல்லாத்துக்கும் மூலம் கிருஷ்ணர், கிருஷ்ண ஸ்வயம் பரமத், ஸ்வயம் பகவான் கிருஷ்ணா. அங்கானிய சகலேந்திர விருத்தி மந்தி, அவருடைய ஒரு அங்கம் இன்னொரு அங்கத்தை வேலை செய்யும். கிருஷ்ணரால கண்ணால சாப்பிட முடியும், காதால பேச முடியும், காலால பார்க்க முடியும். ஏன்னா கிருஷ்ணாவுடைய ஒரு அங்கம் இன்னொரு அங்கத்தோட வேலை செய்யும். அங்கானிய சகலேந்திர விருத்தி மந்தி பஷ்யந்தி பாந்தி கலையந்தி சிரம் ஜெகந்தி ஆனந்த சின்மய சதுஜ்வல விக்கிரகசிய கோவிந்தமாதி புருஷன். இந்த கோவிந்தன் கிருஷ்ணர் வந்து ஆதி புருஷன், முழு முதல் கடவுள். அவர் வந்து எண்ணற்ற அற்புதங்களையும் லீலைகளையும் புரிகிறவர். அப்படிதான் பகவான் வந்துட்டு வாமன தேவரா தோன்றினார், வாமன அவதாரம் பண்ணார். வாமன அவதாரம் வந்துட்டு கஷ்யபர், கஷ்யப முனிவர்ங்கிற ஒரு பிராமணருக்கும் அதிதிங்கிற ஒரு அவருடைய மனைவிக்கு குழந்தையா தோன்றினார் வாமனர். பகவான் வந்துட்டு அதிதிட்ட வந்து வாக்கு கொடுத்தார், நான் குழந்தைய வரேன்னு சொன்னார். அதிதி அதே மாதிரி அதிதி குழந்தையா வந்தாரு, குழந்தை பிறந்த உடனே 5 வயசு குழந்தைய மாறிடுது. பாத்துங்க இது எந்த யார்கிட்ட நடக்கும், இந்த மாதிரி எல்லாம் யாருக்கு நடக்கும், குழந்தை பிறந்த 5 வருஷம் ஆகும் வளர்றதுக்கு. பட் இந்த குழந்தை கசிபருக்கும் அதிதிக்கு குழந்தையா வந்தாரு, குழந்தைய வந்தோடனே அடுத்த செகண்ட் வந்து யங் ஒரு சின்ன சின்ன பையன், 5-6 வயசு பையனா மாறிட்டாரு. மாறிட்டு பள்ளிமராஜ் நடக்கூடிய யாகசாலைக்கு போறாரு. அங்க போய் என்ன பண்ணாரு, இந்த 5-6 வயசு பையன் திடீர்னு பார்த்தா பிரம்மாண்டமான ரூபம் எடுத்துட்டாரு. பிரம்மாண்டமான ரூபம், முதல் அடி அப்படி கால் மேல போயிட்டே இருக்கு, எல்லா பிரபஞ்சங்களையும் தாண்டி, தேவலோகத்திலா தாண்டி, பிரம்மலோகத்திலா தாண்டி, வைகுண்டம் வரைக்கும் போயிட்டு இருக்கு. யாருடைய பாதம், வாமனர், திருவிக்கிரமர் வாமனருடைய பாதம். ரெண்டாவது அடி கீழே போயிட்டே இருக்கு, அதுல வெதல எல்லா லோகத்தையும் தாண்டி பாதாள லோகம் வரைக்கும் போகுது. மிக பிரம்மாண்டமான ரூபம். இங்க காஞ்சிபுரத்துல ஒரு கோயில் இருக்கு, அந்த கோயில போனா பெரிய விக்கிரகம் இருக்கும் கிருஷ்ணாவுக்கு, உலகளந்த பெருமான். இப்படிதான் பாக்கணும் நீங்க கிருஷ்ணா வந்து பார்த்தா இப்படிதான் பாக்கணும், அவ்வளவு ஹைட்டு அந்த விக்கிரகமே அவ்வளவு உயரம்னா பகவான் உண்மையாலுமே அந்த ரூபம் இருக்கும்போது எப்படி இருக்கும். இந்த விக்கிரகத்துக்கு பகவானுக்கு வித்தியாசம் இல்ல, அந்த கோயிலுக்கு விக்கிரத்தையும் நம்ம பார்க்கும்போது பிரமிச்சு போறோமே, அப்போ நேர்ல பகவானுடைய வாமன அவதாரம் எப்படி இருந்திருக்கும், பிரம்மாண்டமான அவதாரம். அதுக்கு முன்னாடி சின்ன குழந்தையாதான் இருந்தார். இதுதான் அவருடைய அமானுஷ்யமான செயல்கள், லீலைகள். கிருஷ்ணாவுடைய செயல்கள்லாம் அமானுஷ்யமானது, அற்புதமானது, யாராலும் நிகழ்த்த முடியாதது. இதுதான் பகவான் கிருஷ்ணர். சோ எப்படி கிருஷ்ணா வந்துட்டு இந்த உலகத்துல எப்படி இறங்கி வர்றாரு சொல்றார், அவதாரம்னா இறங்கி வர்றது, தோன்றது. கிருஷ்ணா சுயமா இங்க தோன்றார், தன்னை உடல் மாத்திக்கிறது இல்ல கிருஷ்ணா, அப்படியே அதே உடலோட இங்க தோன்றார். சோ ஏன் எப்படி தோன்றார் இங்க சொல்லிட்டார், இந்த ஸ்லோகத்துல வந்துட்டு எப்படி தோன்றேன்னு சொல்லிட்டார், அடுத்த ஸ்லோகத்துல எதுக்காக தோன்றினேன்னு சொல்ல போறாரு. கிருஷ்ணா வந்துட்டு இந்த இந்த அத்தியாயம் ரொம்ப முக்கியமான அத்தியாயம். பகவான் எப்படி தோன்றாரு, எதுக்காக தோன்றாரு, அவர் தோன்றி என்ன பண்றாரு, இதை தெரிஞ்சுக்கிறதுனால என்ன ஆகும், அடுத்தடுத்த ஸ்லோகம் சொல்லிட்டே வர்றார். கிருஷ்ணா பகவான் வந்து எப்படி இங்க தோன்றாரு, அவர் இங்க அவதாரம் பண்ணி எதுக்காக இங்க அவதாரம் பண்றாரு, இங்க அவதாரம் பண்ணி என்னென்ன பண்றாரு, அதை தெரிஞ்சுக்கிறதுனால என்ன என்ன கிடைக்கும் ஒண்ணுன்னா சொல்லிட்டே வர்றாரு. இப்ப நம்ம எப்படி தோன்றுறாரு, எப்படி இங்க அவதரிக்கிறாரு தெரிஞ்சிடும். அவர் அதே உடலோட தான் வராரு, ஒரு உடல் மாத்திக்கிறது இல்ல, ஒரு நித்தியமானவர், அழிவற்றவர், ஆன்மீகமானவர், ஆனந்தமானவர், அறிவு நிறைந்தவர், இதெல்லாம் தெரிஞ்சிடும். நீ அடுத்த உபன்யாசத்துல வந்துட்டு அவர் இங்க தோன்றி என்ன பண்ண போறாரு தெரிஞ்சுக்கும். ஓகே, அதனால பகவானுடைய லீலைகளோட செயல்கள் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப மங்களமானது. நம்ம வந்து அவருடைய நாமத்தை உச்சரிக்கணும். கலியுகத்துல வந்து பகவான் வந்து நாம ரூபத்தில் இருக்காரு. இந்த கிருஷ்ணா வந்து எந்த ரூபம் வேணா எடுத்துட்டு சப்தம், சப்தம் வந்து கிருஷ்ண கலியுகத்துல ஹரே கிருஷ்ணா மந்திர ஒலி வடிவில் இருக்கார், சப்தத்துல இருக்கார். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராம, ஹரே ராம, ராம ராம, ஹரே ஹரே. இந்த நாமத்து ஜபத்துக்கும் இந்த மந்திரத்துக்கும் இந்த மந்திரத்தோட ஒலி அறிவுக்கும் கிருஷ்ணாவுக்கு வித்தியாசம் இல்லை. கிருஷ்ணா இந்த நாம ரூபத்துல அவதரிச்சிருக்காரு கலியுகத்துல. எப்படி நம்ம கோயில போனா கிருஷ்ணாவோட ரிலேட் பண்ணிக்கிறோம், அங்க பகவான் இருக்காரு, நான் என்னுடைய அவரோட பக்தனாக சேவை பண்றேன். அது போல நம்ம ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லிச்சே கிருஷ்ணா நம்ம ஒரு சொந்த பந்தம் ஏற்படும். கிருஷ்ணா முழுமுதற் கடவுள், அவருடைய சேவகன், அவருடைய நாமத்தை உச்சரிக்கிறார். தொடர்ந்து பகவான் நாம உச்சரிக்க உச்சரிக்க கிருஷ்ணா தன்னை வெளிப்படுத்துவார், கோவில் உள்ள விக்கிரகத்திலிருந்து வெளிப்படுத்துவார், நம்முடைய மனதிலிருந்து வெளிப்படுத்துவார், ஆன்மீக குரு மூலமா வெளிப்படுத்துவார், பகவத்கீதை மூலமா பிற கடவுளை புரிஞ்சுக்கலாம். பகவான் வந்து இப்படிதான் புரிஞ்சிக்க முடியும், இப்படிதான் உணர முடியும். இதுதான் வழிமுறை. பகவானுக்கு சேவை பண்றதுனால, நாம சொல்றதுனால, பக்தருக்கு சேவை பண்றதுனால, இதான் இதுதான் ப்ராசஸ். இந்த வழிமுறையில தான் நம்ம கிருஷ்ணரை உள்ளபடி புரிஞ்சுக்க முடியும். ஓகே.